அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. அக்டோபர் திங்கள் 21 நாள் புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில். இலங்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மேக்ஸ்வெல் பரணகம் அறிக்கையில் இலங்கையில் போர்க்குற்றங்கள் நடந்ததாக சேனல் 4 தொலைக்காட்சியில் வெளிவந்த ஆவணப்படம் நம்பத்தகுந்ததே என்று கூறியிருப்பதாக வரும் செய்திகள் குறித்த மேலதிக செய்திகள். இது குறித்து உலக தமிழர் பேரவையின் கருத்து. இலங்கையில் சமூக ஊடகத்தில் அவதூறு செய்வதற்கு எதிராக புதிய சட்டம் வரும் என்று நீதியமைச்சர் கூறியிருப்பது பற்றிய செய்தி. இந்தியாவில் எழுத்தாளர்களுக்கு எதிரான வன்முறையை கண்டித்து சாகித்ய விருது பெற்றவர்கள் விருதுகளை திரும்பத் தருவது பற்றி சாகித்ய அகாடமியின் தமிழ் ஒருங்கிணைப்பாளர் நாச்சிமுத்து தெரிவிக்கும் கருத்துக்கள்.
சாகித்ய அகாடமியுடைய மௌனத்தை கலைப்பதற்கு பரிசு திரும்பி கொடுப்பது சரிதானா? அதற்கு பதிலாக சாகித்ய அகாடமியை கண்டிக்கலாம், சாகித்ய அகாடமிக்கு எதிரான போராட்டங்களை கூட நடத்தியிருக்கலாமோ என்ற ஒரு கேள்வியில தான் அப்படி எழுத்தாளர்கள் நினைக்கிறார்கள்.
டெல்லி அருகே ஃபரிதாபாத் மாவட்டத்தில் தலித் குழந்தைகள் தீ வைத்து கொல்லப்பட்ட சம்பவ வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருப்பது குறித்த செய்தி ஆகியவை இடம் வருகின்றன.
செய்தி அறிக்கை வழங்குவோர் விமல் சொக்கநாதன் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
சிரியாவின் அதிபர் பஷார் அல் ஆசாத் நேற்று மொஸ்கோவில் ஆச்சரியமூட்டும் விஜயம் மேற்கொண்டமை பற்றி ரஷ்ய அதிபர் புட்டின் இன்று ஆசாத்தின் எதிரிகளுக்கு விளக்கம் அளித்தார். சிரியாவில் ஆசாத் ஆட்சியை எதிர்த்து போரிடும் கிளர்ச்சி குழுக்களுக்கு மிக முக்கிய ஆதரவையும் உதவிகளையும் வழங்கி வரும் சவுதி அரேபிய மன்னர் சல்மான் துருக்கி அதிபர் எர்டோகன் ஆகியோரோடு புட்டின் பேசியிருக்கிறார். அமெரிக்க இராஜாங்கச் செயலர் ஜோன் கிரியோடு ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லெவ்ரோவ் இதுபற்றி உரையாடியிருக்கிறார். சிரிய நெருக்கடியில் ரஷ்யா அண்மையில் தலையிட்டமைக்கு அதிபர் ஆசாத் தமது நன்றிகளை புட்டினுக்கு தெரிவித்துக் கொண்டார். ஆசாத் மொஸ்கோவிலேயே தொடர்ந்தும் தங்கியிருத்திருக்கலாமே என்று துருக்கியின் பிரதமர் கருத்து வெளியிட்டிருக்கிறார்.
தென்னாப்பிரிக்காவில் கல்வி கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடெங்கிலும் போராட்டங்கள் நடந்து வரும் சூழ்நிலையில் நாடளாவிய ரீதியில் பல்கலைக்கழகங்களின் செயற்பாடுகளை முடக்க வேண்டும் என்று மாணவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். போர்ட் எலிசபெத் நகரில் உள்ள நெல்சன் மண்டேலா பல்கலைக்கழகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது காவல்துறையினர் கண்ணீர் புகையும் ரப்பர் குண்டுகளும் பிரயோகித்ததில் மாணவர்கள் பலர் காயமடைந்துள்ளனர். அடுத்த ஆண்டிற்கான கல்வி கட்டணத்தை 6% அளவு வரையே உயர்த்துவதற்கு அரசாங்கம் நேற்று செவ்வாய்க்கிழமை முன்வைத்த யோசனையை மாணவர் அமைப்புகள் நிராகரித்துவிட்டன.
நாசி ஜெர்மனியில் யூதயின ஒழிப்பை மேற்கொள்ளும்படி ஹிட்லரை வற்புறுத்தியதே ஒரு பாலஸ்தீனியர்தான் என்று இஸ்ரேலில் பிரதமர் நெட்டன்யாகு தெரிவித்திருந்த கருத்துகளுக்கு கண்டனங்கள் எழுப்பப்பட்டுள்ளன. உலக யூதவாத பேராய மன்றத்தில் நெட்டன்யாகு உரை நிகழ்த்தும் போது
Hitler didn't want to exterminate the Jews at the time, he wanted to expel the Jews. And Haji Amin al-Husseini went to Hitler and said,
யூத மக்களை ஐரோப்பாவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று மட்டும்தான் ஹிட்லர் எண்ணியிருந்தார். ஆனால் ஜெருசலேமின் தலைமை பொறுப்பில் இருந்த ஹாஜ் அமீன் ஹுசைன் தான், இல்லை இல்லை, அவர்களை முற்றாக அழித்து விடுங்கள், அழிக்காமல் விட்டால் அவர்கள் பாலஸ்தீனத்திற்குள் நுழைந்து விடுவார்கள் என்று ஹிட்லரிடம் கேட்டதாக நெட்டன்யாகு குறிப்பிட்டார். யூத பேரொழிப்பு பற்றிய இஸ்ரேலின் நிலவஞ்சலி மண்டபத்திலிருந்து வரலாற்று ஆசிரியர் ஒருவர் கருத்து வெளியிடும் போது நெட்டன்யாகுவின் தகவல் வரலாற்று பூர்வமாக தவறான ஆதாரமற்ற ஒரு தகவல் என்று கூறியிருக்கிறார். ஹிட்லரை தவறிலிருந்து மன்னிக்க விளைவதன் மூலம் பாலஸ்தீனர்களை நெட்டன்யாகு எவ்வளவு தூரம் வெறுக்கிறார் என்பது மிக தெளிவாக தெரிகிறது என்று பாலஸ்தீனத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் குரல் எழுப்பியிருக்கிறார்.
தீவிரவாதம் மற்றும் வன்முறையை தூண்டுவதற்கு எதிராக நிலையாக நிற்குமாறு பாலஸ்தீனியர்களையும் இஸ்ரேலியர்களையும் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் பேங்கி முன் கேட்டுக் கொண்டுள்ளார். இளம் பாலஸ்தீனியர்கள் ஆயுதம் ஏந்துவது மற்றும் கொலை செய்ய முயல்வது போன்றவை குறித்து தான் வருத்தமடைவதாக மேற்கு கரை நகரான ரமல்லாவில் பேசிய அவர் தெரிவித்தார். இவ்வாறான செயல்கள் பாலஸ்தீனம் தனிநாடு அந்தஸ்தை அடைவதை தாமதப்படுத்த மட்டுமே செய்யும் என்றார். பாலஸ்தீன பகுதிகளில் இஸ்ரேலிய குடியிருப்புகள் அமைக்கப்படுவதை முடிவிற்கு கொண்டு வருவது உட்பட அரசியல் தீர்வை நோக்கிய உண்மையான வெளித்தெரியக்கூடிய செயற்பாடுகளை மேற்கொள்வதன் ஊடாகவே தற்போதைய கலவரத்தை முடிவிற்கு கொண்டு வரலாம் என்றும் தெரிவித்தார்.
ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இயங்கும் வெளிநாட்டு நிறுவனங்கள் தாங்கள் செலுத்த வேண்டிய வரியின் அளவை குறைப்பதற்காக மிகவும் சிக்கலான அனைத்துலக ஏற்பாடுகளை கடைபிடிக்கின்றன என்றும், ஐரோப்பிய சட்டத்திற்குள் இந்த ஏற்பாடுகள் சட்டவிரோதமா என்றும் ஐரோப்பிய ஆணையம் அறிவித்திருக்கிறது. அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்கும் ஸ்டார்பக்ஸ் என்ற காஃபி விற்பனைக்கூடம் மற்றும் கார் தயாரிப்பு நிறுவனமான ஃபியட் கிரைஸ்லர் ஆகியன சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கில் இந்த இரு நிறுவனங்களும் மொத்தமாக 34 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அபராதமாக செலுத்த வேண்டும் என்று ஐரோப்பிய ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது.
இந்தியாவில் சமணத்துறவி தன்னுடைய மத விதிகளின் படிதான் நடந்தே வரவேண்டியிருப்பதால் நீதிமன்ற விசாரணையொன்றிற்கு வர 8 மாத அவகாசம் கேட்டிருக்கிறார். ஆச்சரியா கீர்த்தி யசூரிஷ்வர்ஜி மகாராஜ் என்ற இந்த துறவி தற்போது கல்கத்தாவில் இருக்கிறார். அவர் அங்கிருந்து 2000 கிலோமீட்டருக்கு மேலான தொலைவில் உள்ள அகமதாபாத்தில் உள்ள நீதிமன்றிற்கு வர வேண்டும். தன்னால் உலகத்தை துறந்து பற்றற்ற நிலையில் வாழ்வதால் தன்னால் வாகனத்தை பயன்படுத்த முடியாது என்று அவர் கூறுகிறார். அதனை நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் விடுதலை புலிகளான யுத்தத்தின் போது ராணுவம் போர்க்குற்றங்களை இணைத்தது என்ற குற்றச்சாட்டுகள் நம்பத்தகுந்தவை என்று இது குறித்து விசாரிக்க அரசு நியமித்த ஓய்வு பெற்ற நீதிபதி மேக்ஸ்வெல் பரணகம் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது என்று நேற்று ஊடகங்களுக்கு கசிந்த செய்திகள் கூறின. இது குறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையில் நடைபெற்ற புலிகளுடனான யுத்தத்தின் போது ராணுவம் போர்க்குற்றங்களை இழைத்தது என்ற குற்றச்சாட்டுகள் நம்பத்தகுந்தவை என இதுகுறித்து விசாரிக்க அரசு நியமித்த ஆணையத்தின் தலைவர் ஓய்வு பெற்ற நீதிபதி மேக்ஸ்வெல் பர்ணகம கூறியுள்ளார். இந்த விவகாரம் குறித்து விசாரிப்பதற்காக அரசு நியமித்த முதலாவது ஆணையத்திற்கு அவர் தலைமையேற்றிருந்தார். இதுகுறித்து மேலும் விசாரிப்பதற்காக உண்மை மற்றும் நல்லிணக்க குழு ஒன்றை அமைக்கப்போவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஏற்கனவே உறுதியளித்திருந்தார். 26 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தில் குறைந்தது 1 லட்சம் பேர் கொல்லப்பட்டனர். பிரிட்டனில் இருந்து ஒளிபரப்பாகும் சேனல்போ தொலைக்காட்சியும் ஐக்கிய நாடுகள் சபையும் இந்த யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட பல்வேறு கொடுமைகளை பதிவு செய்திருந்தன. போரின் கடைசி 5 மாதங்களில் மட்டும் 40,000 பேர் வரை கொல்லப்பட்டிருக்கலாம் என ஒரு விசாரணையில் தெரியவந்தது. இந்த எண்ணிக்கை மேலும் அதிகமாக இருக்கலாம் என வேறு சில ஆதாரங்கள் தெரிவித்தன. நீதிபதி மேக்ஸ்வெல் பர்ணகமவின் அறிக்கை செவ்வாய்க்கிழமை அன்று இலங்கை நாடாளுமன்றத்தில் அரசால் தாக்கல் செய்யப்பட்டது. போரின் இறுதிக்கட்டத்தில் இராணுவத்தைச் சேர்ந்த சிலர் போர்க்குற்றம் என்று சொல்லக்கூடிய செயல்களை செய்திருக்கிறார்கள் என நம்பத்தகுந்த குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன என அந்த அறிக்கையில் அவர் கூறியிருப்பதாக ஊடகங்களில் கசிந்த செய்திகள் கூறின. நோ ஃபயர் ஜோன் ஆவணப்படத்திற்காக சேனல் 4 தொலைக்காட்சிக்கு கிடைத்த கைதிகள் நிர்வாணமாக கண்களும் கைகளும் கட்டப்பட்டு வீரர்களால் சுடப்படும் காட்சிகள் உண்மையானவை என்று நம்புவதற்கு போதுமான ஆதாரங்கள் இருப்பதாகவும் அறிக்கை கூறுவதாக அந்த செய்திகள் கூறின. இந்த ஆவணப்படம் வெளிவந்த தருணத்தில் அது ஒரு கட்டுக்கதை என கூறி இலங்கை ராணுவம் அதனை நிராகரித்தது. வெள்ளைக்குடி வழக்கு என்று அழைக்கப்பட்ட விவகாரத்தில் 2009 மே மாதம் சரணடைந்த மூத்த தமிழ் தலைவர்கள் கொல்லப்பட்டது குறித்து விசாரிக்க வேண்டுமென பர்ணகம ஆணையம் தெரிவித்திருப்பதாக தெரிகிறது. சர்வதேச ஆதரவுடன் கூடிய நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுமெனவும் நீதிபதி பர்ணகம அறிக்கை கூறுவதாக தெரிகிறது. இதனிடையே போர்க்குற்றத்தில் ஈடுபட்டவர்களை உள்நாட்டிலேயே தண்டிப்பதற்கு தனது அறிக்கையில் பரிந்துரை செய்திருப்பதாக நீதிபதி மேக்ஸ்வெல் பர்ணகம பிபிசிக்கு வழங்கிய விசேட பேட்டியின் போது தெரிவித்துள்ளார்.
எமது இந்த விசாரணையின் போது உள்நாட்டு அரசியல் சாசனம் பற்றியும் நாங்கள் கவனம் செலுத்தினோம். போர்க்குற்றத்தில் எவரேனும் ஈடுபட்டார்கள் என உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்களுக்கு எதிரான தண்டனையை அமல்படுத்துவதற்கு எமது அரசியல் சாசனத்தில் போதுமான சட்டம் இல்லையெனில் புதிய சட்டங்களை ஏற்படுத்தி தண்டனைகளை நிறைவேற்றும்படி எமது அறிக்கையில் நாங்கள் பரிந்துரை செய்துள்ளோம். அதே சமயம் உண்மையை கண்டறியும் ஆணையம் ஒன்றை அமைக்கவும் நாங்கள் பரிந்துரை செய்துள்ளோம். போர்க்குற்றச்சாட்டிற்கு உள்ளாகும் எவரேனும் தான் நிரபராதி என்பதை இந்த ஆணையத்தின் ஊடாக உறுதிப்படுத்த முடியும்
என்று கூறிய மேக்ஸ்வெல் பர்ணகமவிடம் ஆணையத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது போல் சேனல் 4 தொலைக்காட்சியின் வீடியோக்களை ஆதாரங்களாக ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டபோது
எடுத்தவுடன் நாங்கள் அந்த முடிவிற்கு போக முடியாது. அந்த வீடியோவின் தொழில்நுட்ப விஷயங்கள் எமது ஆணையத்துடன் தொடர்பு பட்டவை அல்ல. ஆனால் இந்த வீடியோவை சுயாதீனமாகவும் ஆழமாகவும் விசாரிக்கும்படி எமது அறிக்கையில் நாம் பரிந்துரை செய்துள்ளோம்
என்றார் ஓய்வு பெற்ற நீதிபதி மேக்ஸ்வெல் பர்ணகம. அத்தோடு வெள்ளைக்கொடி விவகாரம் தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் அவ்விவகாரம் விசேட சம்பவமாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதோடு அதனை ஆழமாக விசாரிக்கும்படி அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்துள்ளதாகவும் கூறினார்.
செய்தியை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். பர்ணகமவின் இந்த அறிக்கை குறித்து உலக தமிழர் பேரவையைச் சேர்ந்த சுரேன் சுரேந்திரன் அவர்களிடம் கேட்டேன்.
நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான விடயம். அதுவும் முன்னே நாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் உருவாக்கப்பட்ட ஒரு அறிக்கை, அது ஒரு விசாரணையின் அடிப்படையில் வந்த அறிக்கையில் இலங்கை ராணுவத்தை சில செயல்கள் அவர்களுடைய நடவடிக்கைகள் போர்க்குற்றம் அளவிற்கு இருக்கலாம், அதை சர்வதேச தரத்தோடு விசாரித்தால், அதுவும் நீதிபதி கொண்டு விசாரித்தால் அது போர்க்குற்றமாக நிரூபிக்கப்படலாம். அத்துடன் சேனல் 4 தொலைக்காட்சியின் சில சான்றுகள் அதில் உண்மைத்தன்மை இருக்கின்றது என்றும், அவற்றை இல்லை அது பொய்யானவை என்று இலங்கை ஜனாதிபதி முன்னே நாள் ஜனாதிபதியும் அரசாங்கமும் பொய்யானது என்று கூறியதை மீறி அதை தவறு என்று கூறி இதில் உண்மைத்தன்மை இருக்கின்றது அதையும் நீதிபதி கொண்டோரு சர்வதேச தன்மை கொண்டோரு விசாரணையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அந்த சான்றுகளும் போர்க்குற்றத்தை வலுப்படுத்தலாம் என்று கூறியிருக்கின்றார்.
ஆனால் ஒரு உள்நாட்டு அறிக்கை இந்த அளவுக்கு அரசாங்கத்தின் மீது நாட்டின் இராணுவத்தின் மீதும் ஒரு கேள்வியை எழுப்புவது, அவர்கள் மீது எழுப்பப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகளின் நம்பகத்தன்மை ஓரளவுக்கு சரியாக இருக்கலாம் என்று கூறுவது ஒரு புதிய விஷயம் தானே இலங்கையை பொறுத்தவரை?
எல்எல்ஆர்சி என்ற அந்த அறிக்கை வரும் பொழுதும் இப்படியான கருத்தையே கொண்டிருந்தோம். அந்த அறிக்கையில் எல்எல்ஆர்சி என்ற அறிக்கையில் பலவிதமான விடயங்களை கூறியிருந்தார்கள், பலவிதமான ரெக்கமெண்டேஷன்ஸ் அவர்களுடைய பரிந்துரைகளை கூறியிருந்தார்கள். ஆனால் அந்த பரிந்துரைகளில் எந்த விதமான பரிந்துரைகளையும் அதுவும் முக்கியமான பரிந்துரைகளை இலங்கை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தவில்லை. ஆகவே இந்த அறிக்கையில் 5% சர்வதேச நிலைப்பாட்டை ஆதரித்தது என்று கூறும் பொழுது அதை மறுக்காமல் அதை ஒப்புக்கொள்வது போன்ற விடயத்தை கூறினாலும் 95% சர்வதேச நிலைப்பாடு, அதாவது சர்வதேச குறிப்பாக ஐநாவின் உயர்ஸ்தானிகளுடைய அறிக்கையை மாற்று கருத்தையே கொண்டிருக்கின்றது. ஆகவே முழுமையான அறிக்கை நிலைப்பாட்டை தான் பார்க்க வேண்டும். அதில் சில நல்ல விடயங்கள் இருந்தாலும் பெருமளவான விடயங்கள் மாற்று கருத்தான விடயங்கள் தான் இருக்கின்றது. அதுவும் தமிழ் மக்களுக்கு எதிரான கருத்து என்று கூறவில்லை, சர்வதேச நிலைப்பாடு, சர்வதேச விசாரணை மூலம் வந்த அறிக்கையின் நிலைப்பாட்டுக்கு மாற்று கருத்தாகவே இருக்கின்றது.
உலக தமிழர் பேரவையைச் சேர்ந்த சுரேன் சுரேந்திரன். இலங்கை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க மீது கொலை முயற்சி வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட இருவர் மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். இதுகுறித்த செய்திக்குறிப்பை தருகிறார் கொழும்பிலிருந்து கே எஸ் உதயகுமார்.
முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவை கொலை செய்ய முயற்சித்ததாக குற்றம் சாட்டப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 2 சந்தேக நபர்கள் தங்களை விடுதலை செய்யுமாறு கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். 300 வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள வேலாயுதன் வரதராஜா மற்றும் ரகுபதி சர்மா ஆகிய சந்தேக நபர்கள் இந்த மேன்முறையீடுகளை சமர்ப்பித்ததாக சந்தேக நபர்கள் சார்பில் ஆஜராகும் வழக்கறிஞர் மஹிந்த ஜெயவர்தன தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சந்தேக நபர்கள் போலீசாருக்கு வழங்கிய குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் ஒன்றை பயன்படுத்தியே அவர்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இந்த குற்ற ஒப்புதல் வாக்குமூலங்களை போலீசார் சந்தேக நபர்களிடமிருந்து பலவந்தமான முறையில் பெற்றுக் கொண்டுள்ளதாக வழக்கு விசாரணையின் போது சாட்சியங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் தாங்கள் சமர்ப்பித்த சாட்சியங்களை நிராகரித்த நீதிபதி சந்தேக நபர்கள் போலீசாருக்கு அந்த வாக்குமூலத்தை சுய விருப்பத்துடன் வழங்கியுள்ளதாக தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே நீதிபதியின் இந்த தீர்மானம் முற்றிலும் தவறானதென்று தெரிவித்தார் சந்தேக நபர்கள் சார்பில் ஆஜராகும் வழக்கறிஞர் மஹிந்த ஜெயவர்தன. எனவே சந்தேக நபர்களுக்கு எதிராக வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பை ரத்து செய்துவிட்டு அவர்களை விடுதலை செய்யுமாறு இந்த மேன்முறையீடு மனுக்களின் மூலம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. 1999 டிசம்பர் மாதம் கொழும்பு நகரசபை மைதானத்தில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலுக்கான இறுதி பிரச்சார கூட்டத்தின் போது அப்போதைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மீது தற்கொலை குண்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொள்வதற்கு உதவியதாக குற்றம் சாட்டி சட்டமா அதிபர் இந்த 2 சந்தேக நபர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்தார். சுமார் 15 மேலாக இடம்பெற்ற நீண்ட விசாரணையின் பின்னரே நீதிமன்றம் அண்மையில் இந்த தீர்ப்பை அறிவித்தது.
கொழும்பிலிருந்து நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இலங்கையில் சமூக ஊடகங்களில் அவதூறாக எழுதுவதற்கு எதிராக சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும் என்று இலங்கையின் நீதியமைச்சர் கூறியிருக்கிறார். இதுகுறித்து விமல் சொக்கநாதன்.
இலங்கையில் சமூக இணையதளங்கள் ஊடாக மற்றொருவரின் பெயருக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்துவோருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச பிபிசியிடம் தெரிவித்திருக்கிறார். சமூக வலைதளங்கள் ஊடாக தனிநபர்களின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் சம்பவங்கள் அதிகரித்திருக்கும் நிலையில் நீதி சேவைகள் ஆணையத்தின் பரிந்துரைக்கு அமைய இருக்கும் சட்டங்களில் தற்போதைய தேவைக்கமைய திருத்தங்கள் கொண்டு வருதல் மற்றும் புதிய சட்டங்களை அமல்படுத்தல் போன்ற நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாக அவர் மேலும் கூறினார்.
යම් යම් ආයත බලපෑම අධිතකර ලෙස බලපාන අවස්ථාවන් වළක්වාලන්නේ
சமூக வலைதளங்களூடாக பழிவாங்கல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளல், மற்றவர்களின் பெயருக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தல் போன்றவற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் சட்டங்களில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய தேவை தற்போது ஏற்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஒரு தனி நபரின் நட்பெயருக்கு அபகீர்த்தி ஏற்படும் வகையில் சமூக இணையதளங்களில் வார்த்தைகளை பதிவேற்றம் செய்தல், அனுமதியில்லாமல் படங்கள் மற்றும் தகவல்களை வெளியிடுதல், இனங்களுக்கிடையே குரோதங்களை ஏற்படுத்தும் பதிவேற்றங்களை செய்தல் போன்றவை குற்றவியல் குற்றமாக சட்டத்தில் அனுமதிக்கும்படி பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது
என்று கூறிய அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவிடம், இலங்கையில் பாலியல் தொழிலில் ஈடுபட்டுள்ள பெண்கள் தமது தொழிலை சட்டமயமாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருப்பது தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறதா என்று கேட்டபோது,
இது தொடர்பில் இதுவரை நாங்கள் கவனம் செலுத்தவில்லை. ஊடகங்களில் இது பற்றிய தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருப்பதை கேட்கக்கூடியதாக இருக்கிறது. பாலியல் தொழிலை சட்டமாக்குவது சட்டத்திற்கு மட்டும் உட்பட்ட விடயமல்ல. இதில் மதம், கலாச்சாரம் போன்றவை தொடர்பிலும் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. இந்த கோரிக்கை பற்றி ஆராயாமல் என்னால் எதையும் கூற முடியாது
என்று அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச பதிலளித்தார். இதேவேளை சிறுவர்களோடு தொடர்புடைய வழக்குகளில் அவர்களை கையாள வேண்டிய விதம் குறித்தும் சட்டத்தில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார்.
செய்தியை வழங்கியவர் விமல் சொக்கநாதன். யாழ்ப்பாணத்துக்கு இன்று சென்ற இந்திய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அங்கு வடமாகாண முதல்வர் விக்னேஸ்வரனை சந்தித்து உரையாடியிருக்கிறார். இது குறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை தருகிறார் பவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம்.
தனிப்பட்ட விஜயம் ஒன்றை மேற்கொண்டு கொழும்புக்கு வருகை தந்திருந்த சிதம்பரம் அவர்கள் இன்று யாழ்ப்பாணத்திற்கு சென்று வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களை சந்தித்து பேசியிருக்கின்றார். இந்த சந்திப்பின் போதே வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அதிக அதிகாரங்களை வழங்குவது பற்றிய விடயத்தை முதலமைச்சர் விக்னேஸ்வரனிடம் அவர் கூறியுள்ளார். இந்த தகவலை முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கின்றார்.
இந்திய இலங்கை உடன்பாட்டு வரைவை தாங்கள் செய்ததாகவும், வடகிழக்கு மாகாணங்களுக்கு தமிழ்நாடு போன்ற பகுதிகளுக்கு எவ்வாறு அவர்கள் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்தார்களோ அதே அளவுக்கு இங்கு பகிர்ந்து கொடுப்பது போன்று தாங்கள் அந்த வரைவை தயாரித்ததாக கூறினார். இந்திய மாகாணங்களிலும் பார்க்க கூடிய அளவு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அதிகாரங்களை கொடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக தான் அதுக்கு முக்கிய காரணமாக இருந்து அதை தயாரித்ததாக கூறினார். ஆகவே அப்படி தயாரித்ததொன்றுதான் மிகவும் வித்தியாசமாக அப்போதைய ஜனாதிபதி ஜெயவாதன் அவர்களால் மேலதிகமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அதிகாரங்களை கொடுக்க வேண்டும் என்றிருந்த அந்த நிலையை மாற்றி நாட்டின் சகல மாகாணங்களுக்கும் ஒரே விதமான அதிகாரங்களை கொடுப்பதாக சட்டம் மாற்றப்பட்டது.
ஒப்பந்தத்தின்படி வழங்கப்பட்ட அதிகாரங்கள் மாகாணத்திடமிருந்து மத்திய அரசாங்கத்தினால் அபகரிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை சிதம்பரம் அவர்களுக்கு விக்னேஸ்வரன் அவர்கள் எடுத்து கூறினார்.
தரப்பட்ட அந்த குறைந்த அளவு அதிகாரத்திலும் எங்களுக்கு இருந்த பல அதிகாரங்களை 1992 மத்திய அரசாங்கம் எடுத்துவிட்டது. அதாவது அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர், இவர்கள் எல்லாரையும் மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தின் கீழ் கொண்டு வந்தார்கள். அதன் பின்பு மகாவலி அதிகார சபை, வேற எத்தனையோ அதிகார சபைகள் ஊடாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கும் உரித்துக்கள், அதிகாரங்கள் பறிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு பல விதத்திலும் எங்களுடைய அதிகாரங்கள் பறிபோவதையும் அதனால் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளையும் நான் அவருக்கு எடுத்துக் கூறினேன். அவர் சொன்னார், இது சம்பந்தமாக பேசி தீர்க்க வேண்டும், தன்னால் முடியுமான அளவுக்கு இதை பற்றி தான் மத்திய அரசாங்கத்தினருக்கு எடுத்து கூறுவதாக
என்றார் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள். இந்த சந்திப்பு குறித்து முன்னாள் இந்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் செய்தியாளர்களிடம் விவரித்தார்.
அமைதி திரும்பிய பிறகு இந்த பகுதியில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது, எந்த அளவுக்கு மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க முடிந்திருக்கிறது, இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதை பற்றி பொதுவாக பேசிக்கொண்டிருந்தோம். இந்த பகுதியை சார்ந்த மக்களுடைய நல்வாழ்வுக்காக எங்களால் இயன்ற உதவிகளை நாங்கள் செய்கிறோம் என்று அவரிடம் நான் கூறியிருக்கிறேன்
என்றார் சிதம்பரம் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கிய இந்த குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இந்திய குறிப்புகள். இந்தியாவின் டெல்லி அருகே ஃபரிதாபாத் மாவட்டத்தில் தலித் குழந்தைகள் இருவர் தீ வைத்து கொல்லப்பட்ட சம்பவத்தின் மீதான வழக்கை ஹரியானா மாநில அரசு மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐக்கு மாற்றியிருக்கிறது. இதுகுறித்து டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
குழந்தைகள் எரித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பிலான விசாரணையை சிபிஐ மேற்கொள்ள ஹரியானா மாநில அரசு பரிந்துரை செய்துள்ளது. நாட்டில் மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கிய இந்த விவகாரத்திற்கு அரசியல் கட்சிகளின் அழுத்தங்களும் அதிகரித்து வரும் சூழலில் இந்த அறிவிப்பு இன்று வெளியாகியுள்ளது. இந்திய தலைநகர் டெல்லி அருகே இரண்டு குழந்தைகள் எரித்துக் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் முக்கிய நெடுஞ்சாலை ஒன்றை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஃபரிதாபாத் என்கிற டெல்லியின் புறநகர் பகுதியில் நேற்று செவ்வாய்க்கிழமை முதல் சில இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் மேலும் பலரும் இன்று இணைந்து கொண்டுள்ளதால் அது தீவிரம் அடைந்தது. தலித் குடும்பம் ஒன்றை உயிரோடு எரித்து கொலை செய்ய நடந்த முயற்சியில் அந்த குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளன. 10 மாதங்களே ஆன ஒரு குழந்தையும் 2 வயதான இன்னொரு குழந்தையும் கொல்லப்பட்ட இந்த சம்பவம் நாடாளவிய ரீதியில் கண்டன அலையை எழுப்பியுள்ளது. குழந்தைகளின் பெற்றோரான ஜிதேந்தர் மற்றும் ரேகா ஆகியோர் டெல்லி மருத்துவமனையில் நேற்று சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார்கள். அவர்களில் தாய் ரேகாவின் நிலைமை இன்னமும் கவலைக்கிடமாகவே உள்ளதாக கூறப்படுகின்றது. நேற்று நடந்த இந்த சம்பவத்திற்கு காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், ஆம் ஆத்மி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. சம்பவ இடத்திற்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்துள்ள காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி சாதிய வன்முறைகளை ஒழிக்க தொடர்ந்து தீவிரமாக போராடப் போவதாக உறுதியளித்துள்ளார். ஹரியானா மாநிலத்தில் நிலவும் இதுபோன்ற பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய முதல்வர் மனோகர்லால் கட்டார் மாறாக மக்கள் மாட்டிறைச்சி உண்பது குறித்து கவலைப்படுவதாகவும் அவர் அப்போது குறை கூறினார். இதற்கிடையே உயர்சாதி வகுப்பை சேர்ந்தவர்களே இந்த செயலில் ஈடுபட்டதாக குழந்தைகளின் தந்தை ஜிதேந்தர் நேற்று செய்தியாளர்களிடம் குற்றம் சாட்டினார். சில தினங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தன்னை ஊரை விட்டு வெளியேறுமாறு மிரட்டிய உயர்சாதியை சேர்ந்த கும்பல் ஒன்று மீறினால் தன்னையும் தன் குடும்பத்தினரையும் கொன்று விடுவதாக அச்சுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். தான் அந்த ஊரை விட்டு வெளியேற தற்போது தயாராக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஹரியானா காவல்துறையினர் இந்த விவகாரம் தொடர்பாக நேற்றே வழக்கு பதிந்து விசாரணையை துவக்கினர். பின்னர் தான் சிபிஐ விசாரணைக்காக ஹரியானா மாநில அரசு பரிந்துரை செய்துள்ளது. சர்ச்சைக்குள்ளாகியிருக்கும் அந்த கிராமத்தில் பாதுகாப்பை பலப்படுத்த காவல்துறையினர் பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். குற்றவாளிகள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்படுவார்கள் என்று கூறியுள்ள ஹரியானா மாநில முதல்வர் மனோகர்லால் கட்டார் இன்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேரில் சந்திப்பார் என தெரிவிக்கப்பட்டு பின்னர் அது ரத்து செய்யப்பட்டது.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். இந்தியாவில் எழுத்தாளர்கள் மீது வன்முறை சம்பவங்கள் நடப்பதை கண்டித்து சாகித்ய விருது பெற்ற பல எழுத்தாளர்கள் தங்கள் விருதுகளை திரும்ப தந்து கொண்டிருக்கும் நிலையில் அக்டோபர் 23 என்று சாகித்ய அகாடமியின் சிறப்பு செயற்குழு கூட்டம் டெல்லியில் நடக்கவிருக்கிறது. இந்த கூட்டத்தில் கல்பர்கியின் கொலைக்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல யோசனைகளை முன்வைத்து கடிதம் ஒன்றை சாகித்ய அகாடமியின் தலைவருக்கு தமிழக சாகித்ய அகாடமியின் பொறுப்பாளரான கி நாச்சிமுத்து கடிதம் எழுதியிருக்கிறார். இதுகுறித்து நம்முடைய சென்னை செய்தியாளர் முரளிதரன் அவரிடம் பேசினார்.
அதாவது விவாதிப்பதற்குரிய பொருளை பற்றி அங்க டேபிள்ல மேசை மேலே வைக்கப்படும் தான் எங்களுக்கு கடிதம் வந்திருக்கிறது. எனவே என்ன பேசுவார்கள் எங்களுக்கு தெரியாது. ஆனால் சிறப்பு கூட்டமாக இருப்பதனால இது மட்டும்தான் பொருளாக இருக்கும் நினைக்கிறேன். இதுல நான் 2-3 கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன். ஒன்று, இதை முதல்ல கண்டன தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும், கர்ப்பகத்தினுடைய கொலை கண்டித்து. இரண்டாவதாக, இந்த கோபத்தினாலே வெளியேறியவர்களிடம் நாம் சொல்ல வேண்டியது இது தாமதமாகிவிட்டது என்று மன்னிப்பு கூட கேட்டுக்கொள்ளலாம், அது ஒன்றும் தவறில்லை. இரண்டாவது, சாகித்ய அகாடமி மேலாவது இது போன்ற செயல்கள் நிகழும் போது கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும். பிறகு சாகித்ய அகாடமியின் உள்ளே அதனுடைய நிர்வாக அமைப்புக்குள்ளே ஒரு அச்சம் இருப்பது போல எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் இப்பணத்தை அரசுதான், மத்திய அரசாங்கம் தான் கொடுக்கிறது. எனவே ஒருவேளை அவர்கள் அந்த மத்திய அரசாங்க நிதியை குறைத்து விடலாமோ அல்லது குறைத்து விடக்கூடிய செய்தி ஏதாவது வந்ததா என்று எனக்கு தெரியாது. அந்த அச்சத்தின் காரணமாக இவர்கள் பேசாமல் இருந்து விட்டார்களோ என்பதுதான் பொதுவாக இருக்கக்கூடிய யூகம். அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக சாகித்ய அகாடமியினுடைய நிதிநிலையை உறுதிப்படுத்தினால், அதாவது அதுக்கு ஒரு ஃபண்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய முதலை வைத்துக் கொண்டு அந்த வருமானத்திலே நிகழ்த்துவது, சாகித்ய அகாடமி நடத்துவது, பிறகு ஆண்டுதோறும் மாநிலம் மத்திய அரசாங்கிலிருந்து நிதியுதவி பெறுவது என்று வரும்போது ஒரு பன்முகமான ஒரு நிதியுதவி பெறுகிற ஒரு நிறுவனம் நிச்சயமாக யாருக்காக அஞ்ச வேண்டியதில்லை என்று நான் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறேன். ஆனால் இது இப்பொழுது அதை சொல்லுவது சரியா என்று எனக்கு தெரியவில்லை.
விருதுகளை திருப்பி அளிப்பது என்பதை கூட ஒரு எதிர்ப்பு வடிவமாகத்தான் சிலர் கருதுகிறார்கள். தற்போதைய சூழலில் அதை ஏன் செய்யக்கூடாது என்று அவர்கள் கேட்கலாம்.
இந்த பரிசு சாகித்ய அகாடமி கொடுக்கிறது என்று சொன்னால், சாகித்ய அகாடமியினுடைய பரிசு குழு வந்து எழுத்தாளர்களை கொண்டு அமைக்கப்பட்ட முறையான ஒரு முறையாகத்தான் அது பரிசளிக்கப்படுகிறது. எனவே அந்த பரிசை அவர்கள் திருப்பி அளிக்கும் போது அந்த பரிசு குழு, அந்த பரிசுடைய தன்மை, அதனுடைய தரம், இவற்றையெல்லாம் கேள்விக்குள்ளாக்குறோமோ என்ற கேள்விதான் எனக்கு வருகிறது.
கல்பர்கியின் கொலையை தொடர்ந்து அதற்கு எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக பல எழுத்தாளர்கள் விருதுகளை திருப்பி அளித்திருக்கிறார்கள். தமிழ் எழுத்தாளர்கள் அப்படியான ஒரு எதிர்ப்பை காட்டாதது குறித்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
இந்த பரிசு என்பது சாகித்ய அகாடமி கொடுத்தாலும் சாகித்ய அகாடமியால் நியமிக்கப்பட்ட பொறுப்பான அறிஞர் எழுத்தாளர் குழுதானே தந்திருக்கிறது. எனவே சாகித்ய அகாடமியுடைய மௌனத்தை கலைப்பதற்கு பரிசை திருப்பி கொடுப்பது சரிதானா? அதற்கு பதிலாக சாகித்ய அகாடமியை கண்டிக்கலாம், சாகித்ய அகாடமிக்கு எதிரான போராட்டங்களை கூட நடத்தியிருக்கலாமோ என்ற ஒரு கேள்வியில்தான் நம்முடைய எழுத்தாளர்கள் நினைக்கிறாங்க நினைக்கிறேன். இவர்கள் நம்முடைய எழுத்தாளர் பெரும்பாலும் கண்டித்திருக்கிறார்கள். ஒரு எழுத்தாளருடைய அறிக்கையெல்லாம் வந்திருக்குது. அப்பொழுது அது மசியவில்லை என்றால் அடுத்த கட்டத்துக்கு அவர்கள் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனவே நாம் கொஞ்சம் ஒரு சாத்திக முறையில போகிறோமோ, மற்றவர்கள் சட்டென்று ஒரு காரியத்தை செய்து விட்டார்களோ என்று தோன்றுகிறது. ஆனால் அவர்கள் அப்படி அதிரடியாக அப்படி செய்யவில்லை என்றால் சாகித்ய அகாடமி மசிந்து வந்திருக்குமா என்ற ஒரு கேள்வி கூட எழுப்புகிறார்கள். அதுவும் யோசிக்க வேண்டியதாகத்தான் இருக்கிறது.
தமிழ் எழுத்தாளர்கள் உடனடியாக இந்த சம்பவத்துக்கு எதிர்வினையாற்றவில்லை. பல முனைகளிலிருந்தும் அழுத்தம் வந்த பிறகுதான் அவர்களுடைய அறிக்கையே வெளிவந்தது என்ற கருத்தும் கூட இங்கே நிலவுகிறது.
அப்படி நீங்க சொல்ல முடியாது. அதாவது சாகித்ய அகாடமி உடனே ஏதாவது செயல்படுமா என்ற ஒரு காத்திருப்பு கொஞ்சம் அதிகமாக போய்விட்டுதான் நான் நினைக்கிறேன். நம்ம தமிழ் எழுத்தாளர்கள் கொஞ்சம் தாமதமாகத்தான் இதுல எதிர்வினை ஆற்றியிருக்கிறார் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அது ஒரு பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்ற ஒரு எண்ணத்தினால இருந்திருக்கலாம். அதனால சாகித்ய அகாடமி பரிசுகளை தமிழ் பரிசு பெற்றவர்கள் திருப்பி கொடுக்காதனால நாம் அந்த கருத்தை உடன்படுகிறோம் என்றோ அதில நாம் பின்வாங்கி விட்டோம் என்றோ நான் நினைக்கல.
அதே போல சாகித்ய அகாதமியின் நிர்வாக பதவியில் இருந்த சிலரும் பதவியை விட்டு விலகி இருக்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
இது மாதிரி பதவிகள் இப்படி பொறுப்பானவர்கள் இருக்கக்கூடிய பதவியிலிருந்து விலகும் போது நம்முடைய அந்த அமைப்பையே அதற்கு எதிரான சக்திகள் கைப்பற்றுவதற்கு முனையக்கூடிய அபாயம் இப்பொழுது இருக்கிறது. அது இன்றும் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன். நான் கூட பதவி விலகிட்டு வந்து விடலாம், நான் அப்படியெல்லாம் கூட நினைச்சிருந்துண்டு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய எழுத்தாளர்கள் அழைத்து சொன்னார்கள், நீங்கள் சட்டென்று அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வந்து விடாதீர்கள், பாருங்கள், பொறுக்க முடியாமல் போனால் செய்யுங்கள் என்று தான் சொல்கிறார்களே ஒழிய இன்னும் பொறுக்க முடியாமல் போகிற நிலைமை வந்ததாக எனக்கு தெரியல. அது 23ஆம் தேதி தான் தெரியும். நிச்சயமாக சாகித்ய அகாடமியினுடைய நிர்வாகம் ஒரு மாதிரி திண்டாட்டத்தில் இருக்கிறது.
தமிழக சாகித்ய அகாடமியின் பொறுப்பாளர் கி. நாச்சிமுத்து. இனி ஒரு சர்வதேச குறிப்பு. வங்கதேச குடியேறிகளும் பர்மாவிலிருந்து வெளியேறும் ரோஹிஞ்சா இனத்தவரும் கடும் தொல்லைகளை அனுபவிப்பதாக அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பின் அறிக்கை ஒன்று கூறுகிறது. இது குறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் பிரதீபன்.
இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் அந்தமான் கடலில் இடம்பெற்ற குடியேறிகளின் படகு நெருக்கடிக்கு பின்னர் 1000 அதிகமானோருக்கு என்ன ஆனது என்பது இதுவரை தெரியாதுள்ளதாக அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பின் ஒரு புதிய அறிக்கை தெரிவிக்கிறது. வங்கதேசத்தைச் சேர்ந்த குடியேறிகளும் மியான்மாரிலிருந்து தண்டனைக்கு பயந்து தப்பியோடிய ரோஹிஞ்சா இனத்தவர்களும் கடத்தல் படகுகளில் நரக வேதனையை அனுபவித்ததாக இந்த மனித உரிமை குழு தெரிவித்துள்ளது. இந்த அறிக்கை இந்தோனேஷியாவை சென்றடைந்த அகதிகளில் 100 பேட்டிகளை ஆதாரமாக கொண்டுள்ளது. அக்டோபரில் பருவமழை காலம் முடிவடைவதுடன் கடத்தற்காரர்கள் தமது செயற்பாடுகளை அங்கு மீண்டும் ஆரம்பிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படும் ஒரு சூழலில் இந்த அறிக்கை வெளிவந்துள்ளது. ஜனவரி மற்றும் ஜூன் ஆகிய மாதங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் 1000 இந்த வலயத்தில் படகு பயணம் மேற்கொண்டனர். இந்த காலகட்டத்தில் 370 பலியாகியுள்ளதாக ஐநா மதிப்பிட்டுள்ளது. இதனை மறுத்துள்ள அம்னஸ்டி இன்டர்நேஷனல் மக்களை நிரப்பிக்கொண்டு பயணித்த டசன் கணக்கான பெரிய கப்பல்களை கண்ட சாட்சியங்கள் உள்ளதாக தெரிவித்துள்ளதுடன் 5 மாத்திரமே ஐநாவால் இந்தோனேஷியா மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளுக்கு அழைத்து வரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது எனவும் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் 100 அல்லாவுடில் 1000 மக்களுக்கு என்ன நடந்தது என்பதை இன்னமும் தெரியாதுள்ளது என தெரிவிக்கும் இந்த அறிக்கை, படகு பயணத்தின் போது அவர்கள் பலியாகியிருக்கலாம் அல்லது கொத்தடிமைகளாக விற்கப்பட்டிருக்கக்கூடும் என தெரிவிக்கிறது. தாம் தாக்கப்பட்டதாக அல்லது ஏனியோர் வதைகளுக்கு உட்படுத்தப்பட்டதை தாம் நேரில் கண்டதாக கிட்டத்தட்ட ஒவ்வொரு ரோஹிஞ்சா பெண், ஆண் மற்றும் சிறுவர்களும் தெரிவித்ததாக அந்த அறிக்கை மேலும் குறிப்பிட்டுள்ளது. மியான்மரின் ரக்கின் மாநிலத்திலிருந்து ரோஹிஞ்சாக்கள் தப்பிச் செல்வது நீண்ட காலமாக அங்கு இடம்பெறுகிறது. பௌத்தர்கள் பெரும்பான்மையாக வாழும் மியான்மரில் ரோஹிஞ்சாக்கள் வங்கதேசத்து குடியேறிகளாக பார்க்கப்படுவதுடன் அவர்களுக்கு குடியுரிமை வழங்க அந்த நாட்டு அரசாங்கம் மறுத்துள்ளது. தனது கடல் பிராந்தியத்தின் ஊடாக மலேசியா மற்றும் இந்தோனேஷியா ஆகிய நாடுகளுக்கு ஆட்களை கடத்திச் செல்லும் முக்கிய கடல் பாதைகளை தாய்லாந்து அதிகாரிகள் கடந்த மே மாதம் அடைத்திருந்தனர். இதன்போது ஆட்கடத்திற்காரர்கள் குடியேறிகளையும் அகதிகளையும் ஏற்றி வந்த படகுகளை நடுக்கடலில் கைவிட்டிருந்த நிலையில் படகுகளில் பயணித்து 1000 உணவு, நீர் மற்றும் மருத்துவ வசதியின்றி கடல் நடுவே தத்தளித்தனர். பல வாரங்களின் பின்னர் இந்த படகுகளை இந்தோனேஷியா, மலேசியா மற்றும் தாய்லாந்து அதிகாரிகள் தத்தமது நாடுகளுக்கு இழுத்துச் சென்றதுடன் இறுதியாக குடியேறிகள் இந்தோனேஷியா மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளில் உள்ள அகதி முகாம்களில் தங்க அனுமதிக்கப்பட்டனர். இவ்வாறான ஒரு சூழலில் அங்கு பருவமழை காலம் தற்போது முடிவடைந்துள்ள நிலையில் மேலும் 1000 குடியேறிகளை ஏற்றிக்கொண்டு படகுகள் வரலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இதுகுறித்து விரைந்து செயற்படுமாறு வலிய நாடுகளை அம்னஸ்டி இன்டர்நேஷனல் வலியுறுத்தியுள்ளது.
செய்தியை வழங்கியவர் ப. பிரதீபன் புனிதசீலன். இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
தீவிரவாதம் மற்றும் வன்முறையை தூண்டுவதற்கு எதிராக நிலையாக நிற்குமாறு பாலஸ்தீனியர்களையும் இஸ்ரேலியர்களையும் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் பான் கி மூன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆப்கானிஸ்தானின் தெற்கு மாகாண தலைநகர் லஷ்கர் காவிற்கு அச்சுறுத்தலாயிருந்த தலிபான் தீவிரவாதிகளை படையினர் அங்கிருந்து புறந்தள்ளுவதாக ஆப்கான் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தென்னாப்பிரிக்காவில் கல்வி கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடெங்கிலும் போராட்டங்கள் நடந்து வரும் சூழ்நிலையில் நாடளாவிய ரீதியில் பல்கலைக்கழகங்களின் செயற்பாடுகளை முடக்க வேண்டுமென்று மாணவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.